அலைவரிசையிலும் அவுஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் இந்த தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல, இரண்டுமே வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடையாளங்களே. வணக்கம் நேயர்களே, இன்று மே மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு எம் தமிழுக்கு விசுவாவசு வருடம் வைகாசி திங்கள் 16ஆம் நாள், இஸ்லாமியர்களுக்கு துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 2 ஹிஜ்ரி 1446. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் நாம் தருவது திருக்குறள். குறளுடன் பொருள் சொல்ல வருகின்றார் சமூக சேவையாளரும் மூத்த கலைஞருமான நமது மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் பழைய நிகழ்ச்சியில் திருக்குறளின் 20வது அதிகாரமான பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 7வது குறளினை பார்க்க இருக்கின்றோம். தமக்கும் பிறர்க்கும் பயன்படாத சொற்களை பேசுதல் பொய் பேசுதல் புறங்கூறுதல் குற்றமெனினும் பயனற்ற வீண் பேச்சும் அவற்றை விட கடும் குற்றம் என பலர் உணர்வதில்லை என்பதனை விளக்கும் இந்த 20வது அதிகாரத்தின் 7வது குறள். சான்றோர் நயமற்ற சொற்களை பேசினும் பேசலாம், பயனற்றவற்றை பேசாதிருப்பதே நல்லது. விரும்புமாறு இனிமை கலந்திராது, ஆனால் பயன் இருக்கும். பயனற்றதை விட அது நல்லது என்பதாம். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. வழக்கை விசாரிக்கும் நீதிபதி, தொடுப்போர் மறுப்போரின் மொழி, சாட்சியம், வழக்குரைஞரின் சட்ட விளக்கம் ஆகியவற்றை வைத்தே சட்டத்தின் பின்னணியில் தீர்ப்பு கூறுகின்றார். சட்டம் நாட்டுக்கு நாடு வேறுபடும், ஆனால் நீதி அனைவருக்கும் ஒன்றுதான். நாட்டின் மரபு, நம்பிக்கை, வாழ்க்கை முறை, இயற்கை சூழல் ஆகியவற்றிற்கேற்ப சட்டம் அமையும். மேலும் ஒவ்வொரு வழக்கின் நிகழ்ச்சிகளும் சூழலும் தொடர்பு கொண்டோரின் நோக்கம் போக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு ஆய்ந்து தீர்ப்பு கூறுவதற்கு முழுவதும் ஏற்றவையாக இல்லாமல் சிற்சில நுணுக்கங்கள் உடையவையாக அமைந்துவிடும். ஆகவே அத்தகைய வழக்கில் நீதிபதி கூறும் தீர்ப்பு நீதிக்கு மாறாக இருக்கும். சட்டத்திற்கு உட்பட்டும் கிடைத்த சாட்சியங்களை வைத்தும் மட்டுமே தீர்ப்பு கூற வேண்டியிருப்பதால் தாம் கூறிய தீர்ப்பு நீதிக்கு பொருந்தாது என்பதை நீதிபதி அறிவார். அதனால் தீர்ப்பை கூறிய பிறகு வழக்கை பற்றியும் வழக்கு விசாரணையை பற்றியும் தமது கருத்தை கூறுவதற்கு உள்ள வாய்ப்பை பயன்படுத்துவார். அந்த கருத்துறையில் வழக்கின் குறிப்பிட்ட நுணுக்கங்கள் சட்டவரம்பிற்கு உட்படாது இருப்பதையோ, காவல்துறையினர் வழக்கை விசாரித்த முறையில் உள்ள சில பொருந்தாமைகளையோ எடுத்துக்காட்டி எதிர்காலத்தில் வழக்கு விசாரணைக்கு தொடுப்போர் மறுப்போர்க்கும் சாட்சிகளுக்கும் வழக்குரைஞருக்கும் காவல்துறையினருக்கும் பயன்படக்கூடிய கருத்து ஒன்று ரெண்டை கூறுவார். கருத்து கூறும் உரிமையை பயன்படுத்தி அவர் மேற்போக்காகவோ நெகிழ்ச்சியாகவோ உணர்ச்சி வயப்பட்டோ சொன்னால் பயனற்ற சொல்லாகிவிடும். அதைவிட கருத்து கூறாமல் விடுவதே நல்லது என்பதனை விளக்கும் குறள் இதே. நயனில சொல்லாமை சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்றே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 20வது அதிகாரமான பயனில சொல்லாமை என்னும் அதிகாரத்தின் 7வது குறள்.
நாம் மற்றவர்களுக்கு கருத்து கூறும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்கான சிறப்பான விளக்கம். நன்றி ஐயா. அடுத்து நாம் நிகழ்ச்சியில் எல்லோருக்கும் பிடித்த ஒரு அம்சம் தான் இது, குட்டி கதை. பயம், மனப்பயம் இவற்றை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு கதையுடன் வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பின் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள பொழுது அனைவருக்கும் இனியதொரு நற்பொழுதாய் அமைந்திட வாழ்த்திக் கொண்டு, இன்றைய தினமும் வளமை போன்று நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நம்மில் பல பேரை அவர்களது மனம் எப்படி வழிநடத்துகிறது என்பதனை விளக்க ஓர் சிறுகதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். ஓர் நாட்டு ராஜாவின் காதிற்குள்ளே இரவு வேளை ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதின் உள்ளே இருந்த பூச்சியை எடுக்க அருகில் இருந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. ராஜ வைத்தியரிடம் பிரச்சனையை கூறினான் மன்னன். தொலை தூரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகளை பிழிந்து காதிற்குள் விட்டார் வைத்தியர். எதற்கும் பலன் இல்லை. மன்னனின் காதினுள் உள்ள பூச்சியை எடுப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசில்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் பூச்சியை எடுக்க முடியவில்லை. மன்னனின் காதிற்குள் அந்த பூச்சி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்ததால் அவனால் நிம்மதியாக தூங்கவோ உணவு உண்ணவோ முடியாமல் பொலிவு இழந்து படுக்கையில் வீழ்ந்து கிடந்தான். இந்த நேரத்தில் இமயமலையில் இருந்து ஒரு துறவி சீடர்களோடு அந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார். அரண்மனைக்கு வந்து மன்னனின் காதை பரிசோதித்த துறவி சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தபின், இது மிகவும் அபூர்வமான பூச்சி, இதனை எடுக்க இமயமலையில் இருந்து நான் எடுத்து வந்திருக்கும் மூலிகைகளை இன்று இரவு பூஜையில் வைத்து நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் காதினுள் சாறு பிழிந்து விடப்படும் என்று கூறினார். மறுநாள் காலை மூலிகை சாறு அரைக்கப்பட்டு மன்னனின் காதினுள் ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் இறந்து போன பூச்சி வெளியே வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. துறவியின் கால்களில் விழுந்து வணங்கிய மன்னன் அன்று நிம்மதியாக தூங்கி உணவு உண்டான். பழைய பொலிவு சில நாட்களிலேயே திரும்பிவிட்டது. துறவியின் சீடர்களில் ஒருவன் மெதுவாக துறவியிடம் வந்து, குருவே, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் என்று கேட்டான். துறவி புன்னகைத்தவாறே, மன்னனின் காதினுள் பூச்சி சென்றது உண்மை, ஆனால் அது சிறிது நேரத்தில் இறந்திருக்கும் அல்லது வெளியே வந்திருக்கும். ஆனால் அது ஏற்படுத்திய குறுகுறுப்பு மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. எனவே அவரது மனோவியாதிக்குரிய சிகிச்சை தீவிரமானது போல் நானும் ஊரிலே இருந்த சாதாரண இலையை பூஜையிலே வைப்பது போல் பாசாங்கு செய்து காலை வேளை இருட்டு நேரத்தில் காதினுள் சிறிது புளிந்துவிட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு இறந்த பூச்சியை காட்டினேன். மன்னனன் நம்பினான். அவனது நோயும் போய்விட்டது என்றார். ஆம் நேயர்களே, மனிதர்களை துன்புறுத்தும் வியாதிகள் பல நம் மனதில் தான் இருக்கின்றன. காதினுள் நுழைந்த பூச்சி போய்விட்டாலும் நம் மனதினுள் நுழைந்த பூச்சிதான் நம்மை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. பூச்சி காதில் இல்லை, மனதில் இருக்கிறது. மனதை ஆற்றுப்படுத்தி ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.
இவரை தொடர்ந்து வருகின்றார் நௌஷாத் ரசானா தம்பதியினரின் செல்வ புதல்வி லினா ஷைனி.
சங்கநாத நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்று இங்கு நான் பேச விரும்புவது ஓர் தனிப்பட்ட மனிதரை பற்றியதல்ல. இது ஓர் சம உலகில் நினைத்திகளும் தலைமை தன்மையை பற்றியது. ஆம், அந்த பேருக்கும் புகழுக்கும் உரிய ஒப்பற்ற ஒரே மனிதர் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்லஸ். பிரித்தானிய மன்னர் என்றால் சிலருக்கு தோன்மை தோன்றலாம், சிலருக்கு மரபு தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் ஒரு நேர்மையுடைய மனிதர், நவீன தலைமுறையின் நெறியறிந்த தலைவன். தலைமை என்பது சொற்களால் அல்ல, செயல்களால் மதிக்கப்பட வேண்டும். அதை அவர் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். சுத்தமான அரசியலோ செயல்மிக்க நட்பணியோ உலக நாடுகளுடன் உள்ள உறவோ அவர் எங்கு நின்றாலும் அந்த நிலை உயர்ந்ததாகவே ஆகிறது. மன்னரின் அமைதியான நிதானமும் அரசியல் அறிவாற்றலும் இங்கே பலருக்கு சவாலாயிருக்கும். பொறுப்புகளை அக்கறையுடனும் உறுதியுடனும் மேற்கொள்ள வழி செய்கிறது. இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் வழிகாட்டும் பொறுப்பு என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் மன்னர் ஜனநாயகத்தின் எல்லைகளுக்குள் இருந்து திறம்பட ஆட்சி புரிவதால் பிரித்தானிய இராச்சியகம் பல உலக நாடுகளுக்கு ஓர் முன்னுதாரமாக இருக்கிறது. இதயம் நிறைந்த மரியாதையுடன் பிரித்தானிய மன்னரின் ஆட்சி என்பது வெறும் வரலாற்றில் தொடர்ச்சி அல்ல. அது நேர்மையின் ஓர் ஒளிக்கீற்று, மனிதநேயத்தின் ஓர் நிலைப்பாடுமாகும். அவர் வாழும் விதம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. அவர் ஆளுமுறை நம்மை உயர்த்தி வைக்கிறது. எனவே மக்களின் நம்பிக்கையை மணிமுடியாக்கிய மன்னருக்கு மரபுக்குள் எழுந்த ஒளியாய் திகழ்வதற்காக மாண்புடன் வாழும் அவர் நெறிக்கு நம் மனமார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கநாதம் வானொலி. நேயர்களே, June 2 பிரித்தானிய அரசரின் பிறந்த நாள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதனையொட்டி முனைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களது ஆக்கம் ஒன்றினை நீண்ட இடைவெளிக்கு பின் சங்கநாதத்தில் தன் குரலில் தர வருகின்றார் பூஜா ரமேஷ்குமார்.
சங்கநாதம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரே ஆண்டில் 2 பிறந்தநாள் கொண்டாடும் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ். காரணம் என்ன? இங்கிலாந்து அரச குடும்பத்தில் மன்னர்கள் சிலர் ஆண்டுக்கு 2 பிறந்தநாள் கொண்டாடும் வழக்கம் இருந்து வருகிறது. ராணி எலிசபெத் மறைவை தொடர்ந்து கடந்த May 6 மன்னர் 3rd Charles முடிசூட்டு விழா நடைபெற்ற நிலையில் அவரது 74th பிறந்தநாள் விழா லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. November 14 பிறந்த மன்னர் சார்ல்ஸ் தனது பிறந்தநாளை June கொண்டாடியதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் உள்ளது. இங்கிலாந்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கடும் குளிர் நிலவும் என்பதால் அந்த மாதங்களில் பிறந்த இங்கிலாந்து மன்னர்கள் அரண்மனைக்கு உள்ளேயே அரச குடும்பத்தினருடன் தனிப்பட்ட முறையில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். இதன் பின்னர் கோடை காலமான June 2 தனது பிறந்த நாளை நாட்டு மக்களோடு சேர்ந்து பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் மன்னர் 3rd Charles பிறந்த நாள் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சார்ல்ஸ் மன்னராக முடிசூட்டிய பின் கொண்டாடப்படும் முதல் பிறந்த நாள் என்பதால் பிரிட்டன் அரச வம்சத்தை சேர்ந்த 1400 வீரர்கள், 400 மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட அணிவகுப்போடு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மன்னர் சார்ல்ஸ் தனது 74th பிறந்த நாளை வரும் November மீண்டும் ஒரு முறை கொண்டாட இருப்பது குறிப்பிடத்தக்கது.
நன்றி பூஜா. இனி நிகழ்ச்சியில் தொடர்வது சிட்னியில் இருந்து பிரபல எழுத்தாளர் மாத்தளி சோமு அவர்கள் வழங்கும் தமிழ் அமுதம்.
நற்றமிழ் சொல்லும் நறுந்தொகை நீதி நூல்களில் ஒன்று வெற்றி வேட்கை என்னும் நறுந்தொகை. இந்நூலை இயற்றியவர் அதிவீர ராம பாண்டியனாகும். இவர் கொற்கை நகரத்திலிருந்து அரசு புரிந்த மன்னர் என்று சொல்லப்படுகிறது. தமிழில் புலமை பெற்ற அவர் சிறு சிறு வரிகளிலே நீதியை எழுதி வைத்துள்ளார். அது உருவிலே சிறிய நூலானாலும் கருத்திலே ஆழமானது, எளிதாக மனப்பாடம் செய்யும் வகையில் எழுதப்பட்டதாகும். இது மிக சிறிய நூல் என்பதாலேயே இதனை தொட்டு பார்த்து படிப்போரும் இதை பற்றி அறிந்தோரும் குறைவே என்று சொல்லலாம். இந்நூலின் முதல் வரியே இறைவனை அடையாளம் காட்டுகிறது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கான இறைவன் யார் என்பதை அவர் சொல்கிறார். அந்த இறைவன் சரஸ்வதி என்று நினைக்கலாம், அதுதான் இல்லை. இந்த புலவர் சொல்வது வேறு, அது எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பதாகும். ஒருவனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியன் அவனுக்கு இறைவனாவான். இன்றைய காலத்தில் எத்தனை பேர் இதனை உணர்ந்தார்களோ தெரியாது. பள்ளிக்கு காசு கொடுத்து படிக்கிற போது அங்கு சம்பளத்திற்கு வேலை செய்யும் ஆசிரியர் எப்படி இறைவனாக முடியும் என்று நினைக்கலாம். சம்பளத்திற்கு வேலை செய்யும் ஆசிரியர் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காவிட்டால் கல்வி என்னவாகும்? மேலும் ஆசிரியர் காசு இல்லாமல் வாழ முடியுமா? அவர் கற்றுக் கொடுப்பதற்கு உரியதை கொடுக்க வேண்டுமே என்கிறது பழந்தமிழ் இலக்கியங்கள். கைப்பொருளும் கொடுத்து கற்றல் என்கிறது சீவக சிந்தாமணி. நேராமல் கற்றது கல்வி அன்று என்கிறது முதுமொழி காஞ்சி. சீனஞானி கன்பூசியஸிடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அரிசி காய்கறி மீன் கொடுத்து கற்றதாக வரலாறு சொல்கிறது. அன்னை தந்தைக்கு பின்னர் ஆசிரியரை முன்னிலைப்படுத்துகிறது முதுமொழி. அந்த மொழி மாதா பிதா குரு தெய்வம். அன்னை தந்தையை காட்டுகிறாள், தந்தை குருவை காட்டுகிறார். அந்த குருவே ஆசிரியர், அவரே உலகத்தை வாழ்க்கையை காட்டுகிறார். அதனாலேயே அவர் இறைவனாகிறார். அடுத்த வரி, பெரியவரெல்லாம் பெருமையுடையவர் ஆக மாட்டார். இதற்கான பாடல், தேம்படு பனையின் திறன் பழத்து ஒரு விதை வானுறு ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவர் இருக்க நிழலாகாதே. பனைமரத்தின் சுவை பொருந்திய திரண்ட பழத்தின் விதை வானுயர ஓங்கி வளர்ந்து வந்த போதும் அது ஒருவர் தங்கியிருக்க நிழலை தராது. இப்பாடலில் சொல்லப்பட்ட கருத்து, செல்வத்தால் செல்வாக்கால் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களால் எந்த பலனும் இல்லை என்பதாகும். அடுத்த வரி, உற்றோரெல்லாம் உறவினர் அல்லர். ஆழ்ந்து சிந்தித்தால் இவ்வரியின் உண்மை புரியும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற உறவுகள் திருமணம் ஆனதும் தனித்தனி தீவுகளாகி ஒருவரை ஒருவர் முந்திச் செல்ல முயல்வார்கள். சகோதர பாசம் போய் தம்மை மேம்படுத்துவதை நிற்பார்கள். இதனாலே சகோதரர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவ மாட்டார்கள். ஆனால் நட்பாய் இருந்தவர்கள், சுற்றமாய் இருந்தவர்கள் துன்பங்களிலும் இன்பங்களிலும் ஈடுபட்டு உதவுவார்கள். அவர்கள்தான் உறவினர்கள் என்று இந்த வரி சொல்கிறது. அடுத்த வரி, பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே. ஒருவனுக்கு பெருமை தரக்கூடிய மேன்மையும் சிறுமை தரக்கூடிய கீழ்மையும் அவன் செய்யும் செய்கையாலேயே உண்டாகும், பிறரால் உண்டாவதில்லை. இதனை இவருக்கு முன்பாகவே கணியன் பூங்கண்ணனார் தீதும் நன்று பிறதர வாரா என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, நமக்கு நன்மையும் தீமையும் நம்மாலேயே நம்ம அறியாத செயல்களாலே வரும் என்பதேயாகும். இதனைத்தான் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐசாக் நியூட்டன் எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் எ ரியாக்ஷன் என்றார். இனி அடுத்த வரி, கற்கனென்றே கற்கனென்றே பிச்சை போகினும் கற்கனென்றே. பிச்சை எடுத்தாலும் கல்வி கற்பது நன்று என்பதை ஒரு வரியில் சொல்லாமல் கற்கை நன்று என்று 3 தடவை சொல்கிறார். கல்வியின் பெருமை சொல்லும் வரிகள், யாவரும் கற்க வேண்டும் என்று சொன்ன குரல். பணக்காரன் பணம் கொடுத்து கல்வி கற்பான், ஏழை பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும். அடுத்த வரி, நாட்பால் குளத்தின் மேட்பால் ஒருவன் கற்றிலன் ஆயின் கீழ் இருப்பவனே. அந்தன அரச வணிக வேளாளன் என 4 குளம் இருந்ததாக முன்பு சொல்லப்பட்டது. இந்த குளத்திலே பிறந்த ஒருவன் கற்கவில்லை என்றால் அவன் தாழ்ந்த இடத்தில் இருப்பவனே. இக்கருத்திலே 4 குளத்தால் அடையாளம் காட்டுவதை நாம் ஏற்காது போனாலும், உயர்குலத்தில் பிறந்த ஒருவன் கல்லாதான் என்றால் அவன் தாழ்ந்த இடத்தில் இருப்பான் என்பதை ஏற்கலாம். அதே நேரத்தில் 4 குளத்தை சொன்னவர் அடுத்த வரியில் எக்குடி பிறப்பினும் என்று சொல்கிறார். அதிலே 4 குளத்துக்கு மேலேயும் மக்கள் இருப்பதை அறிய முடிகிறது. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல்வருக என்பர். எந்த குளத்தில் பிறந்திருந்தாலும் யாராயிருந்தாலும் கற்றவரை மேல்வருக என்பர், அவரையே ஆதரிப்பர். அடுத்த வரி, நல்ல ஞானமும் வானமும் பெறினும் எல்லாம் இல்லை இல் இல்லார்க்கு. நல்ல பூவுலகையும் வானுலகையும் பெற்றாலும் அவை யாவும் மாண்புல மனைவி இல்லாதவருக்கு பலனே இல்லை. நல்ல மனைவி குடும்ப விளக்கு. பாரதி இன்றும் புகழ்பெற்ற கவிஞனாய் இருப்பதற்கு மனைவி செல்லம்மாளே காரணம். வறுமையிலும் பெருமையோடு வாழ்ந்தவள் செல்லம்மாள். கணவனின் வருமானம் தன்மை என்பவற்றை புரிந்து மனைவி வாழ்ந்தால் இல்லறம் சிறக்கும். மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்றால் வாழ்க்கை எப்பக்கமும் நிற்காது. தாய் குழந்தையை உருவாக்குறாள். அந்த குழந்தை மனிதனாகி சந்திக்கிற மனைவியே அவனுக்கு ஆதாரம். மனைவி நினைத்தால் செயல்பட்டால் கணவன் மேம்படுவான், குடும்பம் மேம்படும். அதனால்தான் கண்ணதாசன் மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றார். அடுத்த வரி, சிறியோர் செய்த சிறுபிள்ளையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. சிறியோர் என்பது சிற்றடை உடையோர் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அவர் செய்த சிறுபிள்ளையை பெரியோர் பொறுத்தல் கடமையாகும். இப்படி பொறுத்தல் பொறுத்தவருக்கு பெருமை சேர்க்கும். மன்னிப்பு மனிதனை மேம்படுத்தும். மன்னிப்பதால் மனிதன் குறைந்து போவதில்லை. அடுத்த வரிகள், ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இருநிலம் பழக்க வேறு வீழ்க்கும். ஒரு நாள் பழகினாலும் மேலாறு நட்பு பூமி பிளக்கும்படி வேறு ஒன்று பெறும். அடுத்த வரி, அறிவுடைய ஒருவனை அரசனும் விரும்பும். கல்வி அறிவுடைய ஒருவனை அரசன் விரும்புவான், அதனை அரசும் விரும்பு என்று சொல்லலாம். அறிவுடையவனாக அரசு செல்லும் என்று புறநானூறு சொல்கிறது. கம்பர், ஔவையார், ஒட்டக்கூத்தர் ஆகிய புலவர்களை சோழ மன்னரும் பாரிமன்னனும் நட்பு கொண்டார்கள். அவர்கள் அறிவு கவித்திறனை அவர்கள் அறிந்ததனால் இன்று கற்றவரை பல்வேறு நாட்டு அரசுகளும் விரும்பி ஏற்கின்றன. இவ்வாறு பல்வேறு தலைப்புகளில் நறுந்தொகை நீதிநூலாக சொல்லப்பட்டுள்ளது. அதனை படித்தால் நற்றமிழ் தெரிந்த நறுந்தொகையை உணரலாம். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து. லங்கா ரமேட், இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள். குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்ற சேவைகள், உலகெங்கிலும் எப்பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0727-46-9441. லங்கா ரமேட், இலக்கம் 541 வி சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
இனி நிகழ்ச்சியில் தொடர்வது சில சமூக அறிவித்தல்கள். ஆக்லண்டில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள். தமிழகத்தில் 1937 தொடக்கம் 1996 ஆண்டு வரை தமிழ் மொழிக்காக போராடி வீர மரணம் அடைந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க அஞ்சலி எதிர்வரும் ஜூலை மாதம் 28 மவுண்ட் ரோஸ்கில் மேரோடில் அமைந்துள்ள யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. இதில் எமது இளஞ்சிறார்களின் பேச்சுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் அறிஞர்களின் சொற்பொழிவும் இடம்பெறும். இப்போட்டியில் பங்கு பெற விரும்பும் சிறார்கள் ஜூன் மாதம் 19 முன் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்கப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு கே பிரேம்குமார் 0273-4040-12 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம்.
அக்லாந்தின் மாபெரும் சங்கீத மகோற்சவம், நியூசிலாந்து கர்நாடிக் சங்கீத சபை பெருமையுடன் வழங்கவிருக்கும் மாபெரும் இசை விழா 2025 May 31 சனிக்கிழமை மாலை 5 அளவில் இலக்கம் 65 அமீ ஸ்ட்ரீட், எலாசிலி மைக்கேல் பார்க் பாடசாலை அரங்கில் நடைபெற காத்திருக்கின்றது. இந்நிகழ்வில் தென்னிந்தியாவின் இசை வித்துவான்களும் கலந்து சிறப்பிக்க காத்திருப்பதுடன் இந்நிகழ்வானது 2 வரையிலும் இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே இந்நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் மற்றும் இந்நிகழ்விற்கான நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கும் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். செக்ரட்டரி NZCMS@yahoo.com என்ற இணையதளத்தினை.
நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி இதனை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, வெற்றி பெற்ற மனிதர்களை பின்பற்றுவதாக எண்ணி அவர்களாகவே மாறிவிடாதீர்கள், உங்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்கின்றது என்ற புரூஸ்லியின் வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு உதவிய ஜெரீத் மற்றும் நம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்றும் உங்கள் ஆஷா. நன்றி, வணக்கம்.
வெற்றியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
Listen on planetaudio.org.nz.
Janmabhoomi, your weekly Sinhalese program, sponsored by the United Sri Lanka Association Auckland Branch, is brought to you every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6. Program includes current affairs, historical episodes, radio drama, popular songs, cultural information, and many more. Now also available on www.planetaudio.org.nz. Janmabhoomi, every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6.
வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் FM 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
நியூசிலாந்து தமிழ் சங்க செய்திகள்,
சிந்தனை செய்திகள்,
இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
சிறுவர் நிகழ்ச்சிகள்
மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 10:35 மணிக்கு கேட்டு மகளுங்கள்.